ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। Srimad Bhagavad Gita, as it is, translation and commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, Chapter 10, Text 28.
Srimad Bhagavad Gita, Unna Irve, Adhyayam Pattu, Padam Iravati Ekta, Purulule Matrum Uruveko Valangiva, Devadrasa Bhaktivedanta Swami Srila Prabhupada.
The verse is written here, so everyone can see it and chant with us.
இந்த ஸ்லோகம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் அதை பார்த்து மகாராஜ் ஒரு வாட்டி படிப்பார் அதற்கு பின்னர் நம்ம வந்து படிக்கலாம்
ஆயுதானாம் அஹம் வஜ்ரம் தேனுநாம் அஸ்மி காமதுக் பிரஜனஹ ச அஸ்மி Kandarpah Sarpanam Asmi Vasukihi Ayudhanamahang Vajram Dhenunam Asmi Kamadhuk Prajanaschasmi Kandarpah Sarpanam asmi vasukihi Ayudhanam Ayudhanam aham vajram Dhenunam asmi kamadhuk Prajanas chasmi kandarpa Sarpanam asmi vasukihi. Verse translation. Of weapons, I am the thunderbolt. Among cows, I am the surabhi. Of causes for procreation, I am Kandarpa, the god of love. And of serpents, I am Vasuki.
Moriperpa, Ayudangalil naan Vajrayudam, Pasukalil naan Surabhi. இனவருத்தியாளர்களில் நான் காமதேவனான மன்மதன் சர்ப்பங்களில் பாம்புகளில் நான் வாசுகி.
Okay, I'll read the whole purport in English, then you can read it all in Tamil. Purport. The thunderbolt, indeed a mighty weapon, represents Krishna's power. In Krishna Loka, in the spiritual sky, there are cows which can be milked at any time and they give as much milk as one likes. Of course, such cows do not exist in this material world, but there is mention of them in Krishna Loka. The Lord keeps many such cows which are called Surabhi. It is stated that the Lord is engaged in herding the Surabhi cows. Kandarpa is the sex desire for presenting good sons, therefore Kandarpa is the representative of Krishna. Sometimes sex is engaged in only for sense gratification. Such sex does not represent Krishna, but sex for the generation of good children is called Kandarpa and represents Krishna.
மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமான வஜ்ராயுதம் கிருஷ்ணரது சக்தியின் பிரதிநிதி. ஆன்மீக வானில் உள்ள கிருஷ்ண லோகத்தில் எப்போது வேண்டுமானாலும் பால் கறக்கக்கூடியதும் வேண்டுமான அளவிற்கு பால் தரக்கூடியதுமான பசுக்கள் உள்ளன. அத்தகு பசுக்கள் இந்த ஜட உலகில் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அவை கிருஷ்ண லோகத்தில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சுரபி எனப்படும் அத்தகு பசுக்கள் பலவற்றை கிருஷ்ணர் பராமரிக்கிறார். அவற்றை மேய்ப்பதில் அவர் ஈடுபட்டுள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. நல்ல குழந்தைகளை தோற்றுவிப்பதற்கான காம இச்சையே கந்தர்பன். எனவே கந்தர்பனும் கிருஷ்ணரது பிரதிநிதி. சில சமயங்களில் புலனின்பத்திற்காக மட்டும் காம சுகம் ஈடுபடுத்தப்படுகின்றது. அத்தகு காமம் கிருஷ்ணரின் பிரதிநிதி அல்ல. ஆனால் கந்தர்ப எனப்படும் நல்ல குழந்தைகளை உருவாக்குவதற்கான காமம் கிருஷ்ணரின் பிரதிநிதியாகும்.
In this chapter is described by Krishna himself various representations of his opulence as they appear within this material world.
In the adhyayathila Bhagavan Krishna tannudaiya palveru vidamana vaibhavangalai thane vandu vilakkigirar.
Yeah, vaibhavam. He said the word vaibhav. So this chapter is often referred to as vibhuti yoga.
In the adhyayathudaiya peyar vandu vibhuti yogam endra alaikkapadugirathu.
So vibhuti and vaibhav, they're similar terms.
Vibhuti matrum vaibhavam irandume vandu ore vidamana vaarthaigal.
Krishna said, of course, there are four items mentioned here.
Krishna solgirar inge vandu naangu vidamana vishayangalai patru pesugirar.
But particularly I want today to just now speak about dhenu, which means cow.
Mukhyamaga inge Bhagavan Sri Krishna pasukalai patru pesugirar.
Krishna is represented among the cows by Kamadhuk.
Krishna Kamaduk enum pasuvala vandu inge vandu ariyapadugirar.
A cow in the spiritual world which gives as much milk as you want whenever you want.
Adavadhu aanmiya logathula ulla pasukal namba endha vidhamana pasu evlo thevayo avlo paal adu mattumillama endha nerathula venalum paalai kudukkakoodiyavai.
So devotees of Krishna in India grow up knowing that Krishna is Gopal. He's the cowherd boy.
Bhagavan Krishnaudaiya bhaktargalukku theriyum Bhagavan Krishna pasukalai paramarikka koodiyavar endru.
For people who are not raised in this culture, they may find it astonishing that God is worshipped as a cowboy.
Indha kalaacharathil valakkapadala nabargalukku venum endral idu vandu ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும். அதாவது கடவுள் என்பவர் வந்து பசுக்களை பராமரிக்கக்கூடியவர் என்று கேள்விப்பட்டால்.
Krishna is the supreme powerful.
Krishna தான் வந்து முழுமையான சக்தி வாய்ந்தவர்.
He can do whatever he likes.
அவர் என்ன விருப்பப்படுறாரோ அத்தகைய விஷயங்களை அவர் செய்யலாம்.
However he likes.
அவர் எப்படி விருப்பப்பட்டாலும் சரி.
Whenever he likes.
எப்ப விருப்பப்பட்டாலும் சரி.
No one can resist his almighty power.
அவருடைய சக்தியை யாராலையுமே எதிர்க்க முடியாது.
However, devotees of Krishna do not emphasize so much his power as his cows.
பகவானுடைய பக்தர்கள் அவருடைய பசுக்களை மக்களிடம் வந்து பரிந்துரைக்கிற அளவுக்கு அவருடைய சக்தியை பத்தி வந்து மக்கள் பக்தர்கள் வந்து பிரச்சாரம் செய்வது கிடையாது.
We generally see a picture of Krishna with his cows.
பொதுவாக நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் பசுவோட நிக்கிற மாதிரி படங்களை பார்ப்போம்.
Or with his flute, which is for calling his cows.
அப்படி இல்லனா அவருடைய புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழலை பயன்படுத்தி அவருடைய பசுக்களை அழைக்கிறார்.
We here also in this verse it says ஆயுதானம் அஹம் வஜ்ரம், among weapons I am the thunderbolt.
அது மட்டும் இல்லாமல் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார் ஆயுதங்களில் நான் வஜ்ராயுதம் என்று.
So although it's well known that Krishna has weapons, actually his most famous weapon is the Sudarshan Chakra.
எல்லாருக்குமே தெரியும் பகவான் கிருஷ்ணர் பல ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் அவருடைய மிக பிரபலமான ஆயுதமானது வந்து சுதர்சன சக்கரம்.
But we see pictures of Krishna more with his flute than with his Sudarshan Chakra.
ஆனா பகவான் கிருஷ்ணருடைய படங்களை நம்ம வந்து பார்த்தோம் என்றால் அவர் புல்லாங்குழல் சுதர்சன சக்கரத்தோடு நிற்கிறதை காட்டிலும் புல்லாங்குழலோடு தான் அதிகமாக நிற்கிறார்.
And we see and hear about Krishna more with his pastimes of herding the cows more than his killing of demons.
அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து கிருஷ்ணர் பசுக்களை மேய்க்கக்கூடிய லீலைகள் தான் அதிகமாக வந்து கேள்விப்படுறோமே தவிர அவர் வந்து அசுரர்களை கொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் லீலைகளை வந்து நம்ம அதிகமாக கேள்விப்படுவது கிடையாது.
So people from other cultures, they're sometimes astonished that how can you say God is looking after cows?
மற்ற கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்ட நபர்கள் வந்து ஆச்சரியப்படுறாங்க எப்படி உங்களால சொல்ல முடியுது பகவான் வந்து பசுக்களை மேய்க்கக்கூடிய ஒரு நபர் என்று.
So what's the answer to that one?
அதுக்கு பதில் என்ன?
The answer is why not?
அதுக்கு பதில் என்னன்னா ஏன் அவர் அதை செய்யக்கூடாது?
If he's God, which he is, he can do whatever he likes.
அவர் கடவுளா இருந்தால் அவர் கடவுள் தான் அப்ப வந்து அவர் என்ன வேணா நினைக்கிறாரோ அது என்ன விருப்பப்படுறாரோ அதை செய்யலாம்
maybe if maybe you think if I was God I would kill cows but they're already doing that without being God
நீங்க வேணா நினைக்கலாம் நான் கடவுளாக இருந்தால் பசுக்களை கொல்வேன் அது ஏற்கனவே மக்கள் செஞ்சு கொண்டிருக்காங்க
but he can do what he likes and he likes cows
அவர் அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்யலாம் அவர் விருப்பமான பொருள் வந்து பசு
And a important function of our Krishna conscious movement is to promote the protection of cows.
நம்மளுடைய கிருஷ்ண பக்தி ஏகத்தோட முக்கியமான ஒரு கடமை வந்து பசு பசுகளை பாதுகாப்பதை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பிரச்சாரம் செய்யணும்.
That's not very well known among the public.
அது வந்து பொதுமக்களிடையே வந்து ரொம்ப வந்து தெரிஞ்ச விஷயம் கிடையாது.
People think well ISKCON builds temples and they chant Hare Krishna.
மக்கள் பொதுவா நினைக்கிறாங்க இஸ்கான் இயக்கம் வந்து கோயில் கட்டுவாங்க அதுக்கப்புறம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்வாங்க
they distribute this edition of Bhagavad Gita
அவங்க இந்த பகவத் கீதை புத்தகத்தை வந்து விநியோகம் செய்வாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும்
but they're not very familiar with the fact that Srila Prabhupada the founder of this movement very much wanted to promote cow protection
ஆனா அவங்களுக்கு அதிகமாக தெரியாது இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் பசு பசுக்களை பாதுகாப்பதை பற்றி அதிகம் விரும்பினார் என்று
Here on this land one big temple is to be built
இங்க இந்த நிலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஆலயம் வந்து தோன்றிக்க போகிறது
already cows are grazing here which makes it very auspicious for anything
அதுமட்டுமில்லாம இங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பசுக்கள் வந்து மேய்ந்து கொண்டிருக்கிறது அது வந்து இந்த இடத்தையே வந்து மங்களகரமான ஒரு இடமாக மாற்றுகிறது
this temple is meant for preaching krishna consciousness not only for people to come and take darshan they should hear about krishna
inda aalayamanadu makkalukku krishna bhakti pracharam seivadhukaga kattapadugirathu verumane makkalukku vandu darshanam seivadhukaga kedaiyadhu krishna bhakti ketru therindukolvadhukaga
but one of the things we have to teach people from here and from all our centers is about cow protection
ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து மக்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்யக்கூடிய அதாவது நம்ம இஸ்கான் இயக்கத்திலிருந்து பிரச்சாரம் செய்யக்கூடியது வந்து என்னன்னா பசுக்களை பராமரிப்பது
Do you have this, you don't use this term, Goraksha? You don't use that term? In Tamil you say also, that's a very well-known term among, at least among Hindus in India. Goraksha, yeah. Goraksha is the term. Protection of cows.
Yeah.
Yeah, you can say that, I guess that's more Tamil, because they have the idea that Tamil is a different language to Sanskrit, which is something that was... made up and propagated recently. Yeah, so this is an essential part of Vedic culture.
இது வந்து வேத கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான பாகம் பசு பராமரிப்பு.
It's not simply a sentiment.
இது வந்து வெறும் ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு விஷயம் கிடையாது.
Nowadays in India people think that Goraksha means the absence of gohatya, the absence of killing cows.
இப்போ வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கோரக்ஷா அப்படின்னா பசுவை கொல்வதிலிருந்து தடுப்பதே கோரக்ஷா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க
But not killing cows, which should be instituted, is not equivalent to protecting them.
பசுக்களை கொல்லாமல் தடுப்பது வந்து பாத்தீங்கன்னா பசு பாதுகாப்பிற்கு சமமானது கிடையாது அதற்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு பசு பாதுகாப்புனா
To leave the cows wandering in the streets looking for some garbage to eat is not cow protection
பசுக்களை தெருவில் ஏதோ ஒரு குப்பையை தேடி அலையும் போல வந்து விடுவது வந்து பாத்தீங்கன்னா கோரக்ஷம் கிடையாது
It is a disgrace that in this country not only is cow killing allowed but the cows are not protected most of them
நம்மளுடைய நாட்டுக்கு வந்து இது மிகப்பெரிய அவமானம் அதாவது பசுவை நம்ம வந்து பாதுகாக்காமல் பராமரிக்காமல் இருப்பது
the cow is our mother
பசு நம்மளுடைய தாய்
would you send your mother out into the streets to look for some garbage to eat
நீங்க உங்களுடைய தாயை வந்து தெருவுல வந்து ஒரு குப்பையை தேடி சாப்பிடுறதுக்காக விடுவீங்களா நீங்க
well maybe the way society is going it will be very soon like that
நான் என்ன நினைக்கிறேன்னா சமுதாயம் போற போக்க பார்த்தா அந்த சூழ்நிலை வந்து கூடிய சீக்கிரத்திலே வரும்னு நினைக்கிறேன்
Already they started with the cows.
ஏற்கனவே அவங்க அதை வந்து பசுவிடம் இருந்து ஆரம்பித்து விட்டார்கள்
the cow is our mother because she gives us milk.
பசு நம்மளுடைய தாய் ஏனென்றால் அவள் நம்மளுக்கு பால் தருகிறாள்
Which throughout life and especially in childhood is a most nourishing food.
அது அந்த பாலானது நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் முக்கியமாக நம்மளுடைய குழந்தை பருவத்தில் நம்மளுக்கு சக்தி அளிக்கக்கூடிய ஒன்று.
And it's that is necessary for nourishing the fine brain tissue, the fine tissues in the brain, which are necessary for spiritual realization.
அந்த பாலானது மூளையில் உள்ள திசுக்களை வந்து சக்தி அளிக்கக்கூடிய திசுக்களுக்கு, அத்தகைய திசுக்கள் வந்து நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு வந்து மிகவும் முக்கியமானது.
We find in the modern age that people are spiritually very dull-headed.
நாம் பார்க்கலாம், நவீன யுகத்துல வந்து மக்கள் ஆன்மீகத்து மேல அளவே ஆர்வம் இல்லாத நபர்களா இருக்காங்க.
And therefore they worship all kinds of bogus people and call them God.
அதனால அவங்க வந்து பொய்யான போலி சாதுக்களை வழிபட்டு அவங்களே வந்து கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
And they're inclined to sinful activities. There's always quarrel and strife. One major reason for this degradation of human society and lack of spiritual consciousness is that there is no proper cow protection.
இழிவுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல இவ்வாறு இழிவடைந்ததற்கு காரணம் இந்த சமுதாயத்துல பசு பாதுகாப்பு இல்லாததான்.
People should drink cow's milk and in this way nourish the brain tissues which are meant for spiritual understanding.
மக்கள் பசுனுடைய பாலை குடித்து மூளையில் உள்ள திசுக்களை வந்து சக்தி அளிக்கப்பட்டு அத்தகைய திசுக்களால ஆன்மீக முன்னேற்றம் அடைய முயற்சி செய்யணும்.
But even if we drink cow's milk, if those cows are not properly protected, that will not have the same result.
நம்ம பசு பாலை குடித்தாலும் கூட அத்தகைய பசுவை நம்ம ஒழுங்காக பாதுகாக்கவில்லை என்றால் அதற்கு அதே பயன் இருக்காது.
Milk, you get this I don't know if you get it here in Chennai, this Avian milk. Is it here also? In a packet, and it's white and it's liquid, but we couldn't, according to what is actually understood to be milk, it can't properly be understood to be milk.
சென்னையில கிடைக்கிறது போல இங்கேயும் நம்மளுக்கு ஆவின் பால் கிடைக்குது. அது வந்து நம்மளுக்கு வெள்ளை கலர்ல தண்ணியாக இருந்தாலும் கூட அது வந்து நம்ம உண்மையிலேயே பால்னு சொல்லக்கூடிய விஷயம் அது கிடையாது.
The cows are pumped full of hormones to increase the milk production, which comes out in the milk.
அந்த பசுக்களுக்கு, அவங்க பராமரிக்கக்கூடிய பசுக்களுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, பலவிதமான ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு வந்து பாலை அதிகமாக சுரக்க வைக்கிறாங்க.
One disciple of mine in Delhi they have a similar thing, mother dairy.
என்னுடைய சீடர் ஒருத்தர் இருந்தா, அவர் வந்து டெல்லியை சார்ந்தவர். அங்க வந்து பாத்தீங்கன்னா மதர் டெய்ரி அப்படின்ட்டு அங்க ஒரு பால் கம்பெனி இருந்தது.
So one disciple of mine in Delhi told me that a friend of his father's told his father about mother dairy milk.
அதாவது அவருடைய நண்பருடைய தகப்பனுடைய நண்பன் வந்து அந்த நண்பருடைய தகப்பனுக்கு சொன்னார் அந்த மதர் டெய்ரியை பத்தி.
He was that friend of his father's was doing mother dairy business and he gave good advice to his friend, don't drink that milk.
அந்த ஃப்ரெண்டோடைய தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மதர் டெய்ரி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார், அந்த வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த ஃப்ரெண்ட் வந்து இவருக்கு வந்து அட்வைஸ் அறிவுரை கொடுக்குறார், அத்தகைய அந்த மதர் டெய்ரி பாலை வந்து குடிக்காதீங்க அப்படின்ட்டு.
There might be some cow's milk in there somewhere.
அவர் என்ன சொன்னானா, அதுல ஏதாவது ஒரு மூலையில வேணா வந்து பசுவோட பால் இருக்கும் அப்படி சொன்னார்.
But all the other things like soap powder and other and various chemicals there's not milk. Please turn off the cell phone.
தயவு செய்து செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்யுங்க. எல்லாரும் ஒரு முறை அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான ரசாயனங்களும் சோப் தூளும் அதெல்லாம் தான் இருக்கும் அதுல அப்படின்னு அவர் சொன்னார்.
We wonder why so many people are getting, why this CMC hospital is doing such good business.
Now வந்து ஆச்சரியப் பண்றேன், எதனால இந்த CMC வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது என்று.
People are eating poison in the name of food.
மக்கள் வந்து உணவு என்ற பெயரில் வந்து விஷத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள்.
They think the milk is nourishing them but it's actually poisoning them.
அவங்க நினைக்கிறாங்க அவங்க குடிக்கக்கூடிய பாலானது அவங்களுக்கு வந்து சக்தி அளிக்குது என்று நினைக்கிறாங்க, உண்மையிலே அது வந்து அவங்க உடலை வந்து விஷத்தை ஏத்துக்கிறது.
One of the aims of the Krishna consciousness movement is to promote cow protection.
எனவே கிருஷ்ண உணர்வு இயக்கத்துடைய ஒரு முக்கியமான கொள்கையானது வந்து இந்த பசு பாதுகாப்பை வந்து பிரபலப்படுத்துவது.
So that people can get real milk and develop their spiritual consciousness.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து மக்கள் வந்து உண்மையான பாலை அருந்தி ஆன்மீக ஞானத்தை வந்து அதிகரிக்க முடியும்.
If the cows are looked after nicely and they're satisfied, then there can be auspiciousness in human society.
பசுக்களை நன்றாக பராமரித்து அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அப்பதான் மனித சமுதாயத்துல மங்களகரமான நிலை ஏற்படும்.
Not otherwise.
வேற எந்த முறையிலுமே வந்து இது ஏற்படாது.
If the cows are tortured and slaughtered, there can be no auspiciousness in human society.
பசுக்களை நம்ம வந்து தொந்தரவு பண்ணி அதை வந்து கொலை செய்தால் கண்டிப்பா வந்து மனித சமுதாயத்துல மங்களகரமான நிலை எப்பொழுதுமே ஏற்படாது.
Doesn't matter which political party is in power, as long as this torture and slaughter of cows is allowed to go on, there can be no actual good for the country.
எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கத்துல பசுவுடைய வதை இருந்து கொண்டே இருந்தால் அந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும் அங்க வந்து மங்களகரமான நிலை இருக்காது.
So Srila Prabhupada, our founder, Acharya, he wanted that there should be many farm communities in which the Goraksha is the central point.
ஸ்ரீல பிரபுபாதர் இந்த இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரிய விருப்பப்பட்டார், விரும்பினார் நம்மளுடைய இயக்கங்கள்ல வந்து பசு பராமரிப்பு முக்கியமாக வந்து ஃபார்ம் கம்யூனிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பசு பராமரிப்பு வந்து மையமா வைத்து இருக்கணும் அப்படிங்கிறது.
Can you say farm community in Tamil? Because I think many people may not understand it.
பண்ணை நிலம், அதாவது ஃபார்ம் கம்யூனிட்டினா
பண்ணை நிலம். You can say village life, whatever. Maybe there's no idea of a farm community in the culture there. It's the people should live simply on the land.
மக்கள் எளிமையான முறையில நிலத்தை மையமாக வைத்து வாழ வேண்டும்.
There's no need to live in these noisy, crowded, hellish cities.
நரகதனமான சப்தம் மிகவும் வந்து சப்தம் நிறைந்த இந்த நகரத்துல வாழ தேவையில்லை.
Live very peacefully and protect the cows. Krishi go raksha, these two items are mentioned in Bhagavad Gita.
மிகவும் எளிமையான நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பசுக்களை பராமரித்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும். பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது.
கிருஷி மீன்ஸ் அக்ரிகல்ச்சர்.
கிருஷி என்றால் விவசாயம்.
It actually comes from the term ploughing.
அதாவது உழுவது அப்படிங்கிற மூல வார்த்தையிலிருந்து வருகிறது.
So the bull is meant for ploughing.
எருதானது உழுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது.
Nowadays they have tractors and the bulls are killed.
இந்த காலத்துல வந்து அவங்க டிராக்டர் வச்சிருக்காங்க, அதனால வந்து எருதுகள் எல்லாமே வந்து வதை செய்யப்படுகிறது.
This is demoniac.
இது வந்து மிகவும் அசுரத்தனமானது.
In fact, all of agriculture now has become demoniac.
இப்போ இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்த விவசாயமே வந்து அசுரத்தனமாக மாறிக்கொண்டு வருகிறது.
Just like we see here, there's agriculture going on, but it's all for money.
நீங்க பார்க்கலாம், இங்க வந்து விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஆனா அவை எல்லாமே வந்து வந்து பாத்தீங்கன்னா பணத்திற்காக வந்து செய்யப்படுகிறது.
And every day the vegetables are sprayed with poisons.
ஒவ்வொரு நாளும் நம்ம பாத்தீங்கன்னா அந்த காய்கறி மேல வந்து பாத்தீங்கன்னா விஷம் வந்து அதனால வந்து தெளிக்கப்படுகிறது.
The poisons are meant for killing the bugs, which is sinful to do so.
அந்த விஷமானது அதுல உள்ள பூச்சிகளை கொள்வதற்காக வந்து பயன்படுத்தப்படுகிறது, அதுவும் வந்து பாவ செயல்.
But it will also poison whoever eats the vegetables.
அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த காய்கறியை சாப்பிடுறாங்களோ அவங்களுடைய உடல்லயும் அது வந்து விஷத்தை அதிகரிக்கும்.
So again you can understand why CMC is so popular.
இப்போ நீங்க மறுபடியும் புரிந்து கொள்ளலாம் ஏன் CMC வந்து மிகவும் பிரபலமாக இருக்கிறது என்று.
We can say it in a humorous way, but actually it's not at all humorous, is it?
இத நம்ம வந்து ஒரு நெகச்சுவையாக சொல்லலாம், ஆனா இது உண்மையே நெகச்சுவையான விஷயம் கிடையாது.
Spiritual topics, these are very high topics, but just at the very basic level, the food that people eat is literally killing them.
ஆன்மீகத்துல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உயர்ந்த ஒரு தளம், ஆனால் இதை வந்து அடிப்படையாக நம்ம பேசினோம் என்றால் இது வந்து மக்கள் சாப்பிடக்கூடிய உணவானதே வந்து அவங்களுக்கு வந்து விஷமாக இருக்கிறது.
And who's going to protest? The no one's going to protest.
இதற்கு எதிராக யார் வந்து இதை வந்து எதிர்க்க போகிறது?
Because they think it's progress.
எல்லாரும் இதை என்ன நினைக்கிறாங்க, முன்னேற்றம் என்று நினைக்கிறார்கள்.
And they think that it's progress to have mechanized slaughterhouses.
அவங்க வந்து இத்தகைய நவீன மிருகவதை செய்யக்கூடிய இடங்களை வந்து மக்கள்
You don't have a term in Tamil for slaughterhouse, that's good. Are you having difficulties? Yeah. They have terms in Hindi because I guess that's more mixed up with the Urdu language. Unfortunately. That in that culture that the Urdu language is connected with, the slaughter of animals is considered something very desirable.
Islam mein kalachar.
Well, I didn't say Islam. You said it.
உருது கலாச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மிருக வதை செய்வதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பத்தக்கதா நினைக்கிறாங்க.
So it's very unfortunate that this land of dharma is now a land where they're trying to become, or maybe they already became, the number one beef exporter.
இது வந்து மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு நிலை. அதாவது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய இந்த நிலமானது உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பசு மாமிசத்தை வந்து விற்பனை செய்யக்கூடியதுல வந்து நம்பர் ஒன்னா இருக்கிறது.
Now meat eating is also allowed in Vedic culture actually.
உண்மையிலே பார்த்தோம் என்றால் மாமிசம் உண்பது கூட வந்து பாத்தீங்கன்னா வேத கலாச்சாரத்துல வந்து அனுமதிக்கப்படுகிறது.
But it's not encouraged. It's allowed because it's understood that there are some people in society who are going to eat meat. So it's allowed under certain rules and regulations. No more than once a month. So that allows it, but it restricts it. And that is not the highest stage. But nowadays there's slaughterhouses, which means it's just a business to kill animals and then people buy the meat and they eat it. And the governments are encouraging this. So the people, they are inspired to eat meat. So we are attempting to inspire people in what? Not eating meat? No, we are trying to inspire people in Krishna consciousness. Which means to understand our eternal relationship of love with Krishna. But if we take up Krishna bhakti, then naturally we won't eat meat. But in human society, we are also trying to promote this cow protection, because if people eat meat, and especially cow's meat, then they become more and more demoniac. And then there any inclination they may have toward Krishna, towards high spiritual life, that will be spoiled. So, along with our preaching of the spiritual knowledge of Krishna consciousness, we also want to promote that people should lead a sinless life.
கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம பிரச்சாரம் செய்வதோட நம்ம இதையும் பிரச்சாரம் செய்யணும். அதாவது மக்கள் வந்து பாவம் செய்யாத வாழ்க்கையை வந்து நடத்தி செல்ல வேண்டும் என்று.
Meat eating should be given up, stopped.
மாமிசம் உண்பதை வந்து நிறுத்தப்பட வேண்டும்.
Or for those who will do it, that should be highly restricted.
யாராவது சிலர் வந்து நான் கண்டிப்பா செய்தே ஆக வேண்டும் அப்படின்னா அது வந்து மிகவும் குறைந்த அளவில் செய்யப்பட வேண்டும்.
Illicit sex should not be allowed.
தவறான ஆண் பெண் பாலுறவை வந்து அனுமதிக்க கூடாது.
Gambling, intoxication, all these are sinful.
சூதாடுவது மற்றும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது இவை எல்லாமே வந்து பாவகரமான வாழ்க்கை.
So we have a few cows here.
இங்க நம்ம கிட்ட சில பசுக்கள் இருக்கிறது.
And we want to propagate to the people of this country that this the center of your culture is Krishna and cow protection.
இங்க வந்து நம்ம கிட்ட சில பசுக்கள் இருக்கிறது. நாம் இந்த நாட்டிற்கு என்ன பிரச்சாரம் செய்ய விரும்புகிறோம் என்றால் மக்களுக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்துடைய மத்திய கிருஷ்ணர் மற்றும் பசுக்கள்.
This culture should be spread all over the world for the benefit of the world.
இத்தகைய கலாச்சாரமானது உலகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த உலகத்தினுடைய நன்மைக்காக.
All over the world they're promoting slaughterhouses and meat eating.
உலகம் முழுவதும் கசாப்பு கடையும் மாமிசம் உண்பதும் தான் வந்து பரப்பப்படுகிறது.
And we see the result that there are so many wars all over the world and so much fighting and killing.
நாம் அதனுடைய விளைவை பார்க்கலாம். உலகம் முழுவதும் போர் ஏற்படுகிறது, சண்டை ஏற்படுகிறது, கொலை செய்யப்படுகிறது.
When humans mercilessly torture and slaughter animals, the karmic reaction will be that they will mercilessly torture and kill each other.
மக்கள் பசுக்களை வந்து மிருகங்களை கருணை இல்லாமல் கொண்டு கொண்டு கொண்டிருந்தால் அதோடைய கர்ம விளைவானது நம்மளையும் அதே நிலைக்கு கொண்டு வரும்.
People don't know this, the laws of karma, how they were working.
மக்களுக்கு தெரியாது கர்மத்துடைய விதிகள் எப்படி வேலை செய்கிறது என்று.
So this spiritual education is required.
அதற்கு ஆன்மீக ஞானம் தேவை.
So we request all of you to take up this mission of Chaitanya Mahaprabhu and Srila Prabhupada.
நான் உங்ககிட்ட வேண்டிக் கொள்கிறேன், நீங்க எல்லாரும் இந்த சைத்தன்ய மகாபிரபு மற்றும் ஸ்ரீல பிரபுபாதோடைய இந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று.
And yourself practice Krishna conscious very seriously.
நீங்கள் சொந்தமாக நீங்களும் கிருஷ்ண பக்தியை நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும் என்று.
And instruct others in the need for Krishna consciousness.
அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு கிருஷ்ண பக்தி ஏகத்தோடைய வேண்டுதலை வந்து பிரச்சாரம் செய்யும்.
It is not only for our own individual spiritual uplift.
அது நம்மளுடைய சொந்த ஆன்மீக முன்னேற்றத்துக்காக மட்டும் கிடையாது.
But it is meant for giving proper direction to the misguided society.
இது வந்து தவறான வழி நடத்தப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காகவும் கூட.
Corruption.
லஞ்சம் பல வாங்கப்படுகிறது.
Exploitation.
மக்கள் வந்து சுரண்டப்படுறாங்க.
Cheating.
ஏமாற்றப்படுறாங்க.
These are all symptoms or prominent in modern society.
இது எல்லாமே இந்த நவீன கலாச்சாரத்துடைய அறிகுறிகள்.
This can only be counteracted by a wholesale revision of the human society.
இதே நம்ம எப்பாறு வந்து இதை மாற்றி அமைக்க முடியும் என்றால் இந்த சமுதாயத்தையே வந்து நம்ம மாத்தினாதான் முடியும்.
That the whole consciousness has to be changed.
மொத்த சமுதாயத்துடைய அந்த உணர்வே மாற்றப்பட வேண்டும்.
When people understand that I am meant for Krishna, then they will act in a pious way.
மக்கள் நான் கிருஷ்ணருக்காக பட்டவன் என்று புரிந்து கொண்டார்கள் என்றால் அப்பொழுது அவங்க வந்து புண்ணிய காரியங்களை மட்டுமே செய்வார்கள்.
If they don't understand that, then they will be carried away by the demoniac propaganda that is so much prominent in the world today.
அதே அவர்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் இந்த உலகத்தில் செய்யப்படுற அசுரத்தனமான பிரச்சாரத்திற்கு அவங்க வந்து இரையாயிடுவாங்க.
So we request you all to take up this mission and help to spread it to others.
நான் எல்லார்கிட்டையும் வேண்டுகோள் செய்கிறேன், இந்த இயக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மற்ற எல்லாருக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று.
First of all, you should all chant regularly on beads the Hare Krishna Mahamantra daily as a daily function.
முதல் வேண்டுகோள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபமாலையில் தினமும் ஜபம் செய்ய வேண்டும் என்று.
Take guidance in your life how to lead a sinless life.
அது மட்டும் இல்லாமல் எங்களிடம் வழிகாட்டுதல் கேட்டுக்கொள்ளுங்கள், எப்படி வந்து வாழ்க்கையை பாவம் செய்யாமல் நடத்திக் கொள்வது.
And everyone should help to promote this Krishna consciousness within human society.
அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த கிருஷ்ண பக்தி ஏகத்தை வந்து பிரச்சாரம் செய்வதற்கு உதவ வேண்டும் என்று.
That you can do by talking to others about Krishna.
அதே வந்து நீங்க மற்ற நபர்களிடம் கிருஷ்ணரை பற்றி பேசுவதன் மூலமாக செய்யலாம்.
First you'll have to study Srila Prabhupada's books to understand all of this.
அதுக்கு முதலாக நீங்க வந்து ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை வந்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டும்.
You can distribute this Bhagavad Darshan magazine, which is very helpful for people to understand Krishna consciousness in the context of modern life. Bring people to this temple on Sundays, at least, and help to build a magnificent temple for Krishna here, so that people will be attracted to come and learn how to make their life pure and sinless and happy in Krishna consciousness. And one of the major factors in that, which everyone should also understand, is this cow protection. Are there any questions about this, please? No questions. All right. This lady at the back? No, she's calling to a child, probably. All right, then. So.
Maharaj, he is asking that Vajrayatam, we find it as the weapon of Indra, how it comes in connection with Krishna.
Yeah, say it in Tamil.
Nandagopal Prabhu Ketra.
Yeah, Krishna in this chapter is giving examples of how he can be seen or how his power can be seen in this world.
Krishna in the Adhyayatla Nam Evar Krishna Saktigalai Parkalam in the Ulagatile and Bade Bulakira.
Especially for people who are not spiritually advanced enough to accept Krishna, the Supreme Personality of Godhead, they may, by seeing things in this world that are very powerful and prominent, come to understand that there is a great powerful person behind all of these things, and that person is Krishna. So in this world, the most famous weapon, at least in the among the followers of the Puranas, is the thunderbolt of Indra. So you may ask, well, what about the Kamadhuk that's been described as the cow of the spiritual world? But sometimes such cows are also described in the heavenly planets. No, they are not exactly the same or in the same categories as those in the spiritual world. Hare Krishna. Srila Prabhupada ki jai. Srimad Bhagavad Gita as it is. Unmai Uravil ki jai. Sri Sri Gauranitai ki jai. Hare Krishna.